கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 11 அத்தியாயம். புயல் எழுந்தது. எனக்கு தெரியும் அடிவானத்தை, உன் வயிற்றில் மாபெரும் வீரன் வளருகின்றான். இந்த வம்சத்தின் பெயரை உலகெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய செல்வன் வளருகின்றான் என்று எனக்கு சோதிடம் தெரியும் என்றாள் குந்தவை. வானத்து ஏதும் பேசவில்லை, மௌனமாயிருந்தாள். என் வயிற்று மகன் சோழ சாம்ராஜ்யத்து பெயரை உலகில் சிறக்க செய்ய வேண்டும் என்றால் தாய் அரியணையிலே ஏறி அமர்ந்தால்தானே அது இயலும். இப்பொழுது ஏற்படும் சம்பவங்களை பார்த்தால் பிற்காலத்தில் என்ன விளையும் என்பதே குழப்பமாயிருக்கிறது. சற்று முன்னர் பழுவூர் பெண்ணும் அனாதை பெண்ணும் பேசிக் கொண்டதிலிருந்து நம் சபதம் நம் முயற்சி இல்லாமலேயே நிறைவேறிவிடும் போலிருக்கிறது. மிகவும் நல்லதுதானே. யார் வேண்டுமானாலும் இந்த சோழ நாட்டு பட்ட மகிழ்ச்சியாகட்டும். நமக்கு இந்த சுகபோகங்களே வேண்டாம். எங்காவது அமைதியான இடத்தில், போட்டியும் சதியும் இல்லாத இடத்தில் காலத்தை கழிப்போம் என்று எண்ணினாள். வானதி மௌனமாக நிற்பதைக் கண்டு குந்தவை, வானதி என்ன கரிசலியாக விட்டாய்? தஞ்சையிலிருந்து உன்னை பிரித்து அழைத்து வந்தது தவறுதான். இப்போது போகின்றோமே, அதற்கு பிறகு நீ இளவரசரை பிரியாமல் இருந்து விடலாம். வேண்டும் போது எல்லாம் நான் உன்னை பார்க்கின்றேன். இப்போது சற்று நீ இளைப்பாறு, நாளை காலையிலே நாம் தஞ்சைக்கு புறப்படுகின்றோம் என்றாள். அன்றிரவு தனித்தனியே மூன்று உள்ளங்கள் மறுநாள் தஞ்சை பயணத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருந்தன. பஞ்சவன் மாதேவியும் இன்பவள்ளியும் தஞ்சை அரண்மனையில் நடந்து கொள்ளும் விதத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருந்தனர். வானத்தையோ வேறு விதமாக யோசித்த வண்ணம் இருந்தாள். அவளுக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. பொழுது புலரா முன்னர் இளைய பிராட்டி எழுந்துவிட்டாள். வானதியும் தூங்கி எழுந்தவள் போல் வந்தாள். வானதி புறப்பட வேண்டாமா? சீக்கிரம் நீராடி ஆடை ஆபரணங்கள் அணிந்து வா என்றாள் குழந்தைக்கு தாய் கூறுவது போல. அக்கா, இப்போது தஞ்சைக்கு நான் வரப்போவதில்லை என்றாள் வானதி. குந்தவை திடுக்கிட்டாள். ஏன் வானதி, தஞ்சைக்கு வராமல் என்ன செய்ய போகின்றாய் என்று கேட்டாள். எனது வருங்காலத்தை நான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். உனது வருங்காலத்தையா? அதை முடிவு செய்வது யார்? சோழ நாட்டு மக்களின் வருங்காலத்தையே முடிவு செய்யும் இளவரசி ஆகிய உன் வருங்காலத்தை முடிவு செய்யும் துணிவு யாருக்கு இருக்கிறது? இருக்கிறது. நான் அரசியாகாதிருக்க சிலர் முனைகின்றனர் அக்கா. இளைய பிராட்டி புருவத்தை நெறித்துக் கொண்டால் இந்த பெண் திடீரென இப்படி பேசுகின்றாளே, என்ன காரணமோ என்று ஐயமுற்றாள். இளவரசியாக மாட்டேன் என்று நீதானே சபதம் செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி தோன்றியது கூறினேன். இனி நான் பழைய வானதி அல்லள். ரொம்ப சந்தோஷம். நீ பழைய வானதி அல்லள் தான், தாயாக போகும் வானதி, தைரியம் மிகுந்த வானதி. அப்படி மாற வேண்டும் என்றுதானே அல்லும் பகலும் பாடுபட்டேன். அதனோடு நீ இந்த நாட்டை அரசியாக அமர்வதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு இருக்கிறது. கட்டாயம் நான் அரசியாகத்தான் போகிறேன். ஆனால் என் உள்ளத்துள்ளே ஒருவித கலக்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன கலக்கம் வானதி? என்னிடம் கூறக்கூடாதா? அந்த கலக்கத்தை நான் போக்க மாட்டேனா? இல்லை அக்கா, அது மனிதர்களால் ஆகாது. ஊழ் வழி என்று சொல்வீர்களே, அதை மாற்ற முடியுமா? உள்வினையை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? நீ என்ன சோதிடம் படித்தவளா? இல்லை, சோதிடம் படித்தவரிடம் அதை பற்றி கேட்க வேண்டும் அக்கா. குடந்தையில் சதுரான பண்டிதர் வீட்டிற்கு சென்றோமே, அப்போது அவரை பார்க்க முடியவில்லை. பிறகு பார்க்கலாம் என்று சொன்னீர்கள். என்னை பற்றி முக்கியமாக விசாரித்து அறிய வேண்டும் என்று நீங்கள் தானே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இன்று நாம் குடந்தை நகருக்கு செல்வோம் என்றாள் வானதி. வானதிக்கு துணிவு வந்துவிட்டது. இளைய பிராட்டி மௌனமானாள். வானதியின் மாறுதல் அவளை மௌனமாக்கியது போலும். வானதி, குடந்தை பண்டிதர் எங்கு போய்விட மாட்டார்? மற்றொரு முறை வந்து விசாரித்துக் கொள்வோமே. தஞ்சையில் நாம் எல்லோரும் போக வேண்டிய அவசரமான வேலை இருக்கிறது வானதி. வானதியின் மனத்தை திருப்புவதற்கு ஏற்ற சமயம் இதுதான் என்று நினைத்த இளைய பிராட்டி, பழுவட்டரையர் பஞ்சவன் மாதவியை பார்க்க விரும்புவதாக அரசர் எழுதியிருக்கின்றார் என்றாள். அவசரமான மாறுதல் அதில் என்ன இருக்கிறது? இளைய பிராட்டி கலகலவென்று நகைத்து, அரசியல் காரியங்களை நேரிடை அறிவை கொண்டு காண முடியாது. தன் மகளை காண வேண்டும் என்று பழுவட்டரையர் எழுதாமல் அரசர் எழுதுவானேன்? அதனால் அதில் ஏதோ முக்கிய காரியம் இருக்கிறது என்றாள். வானதி சற்று யோசித்தால் அவளுடைய மனம் எண்ணாததையெல்லாம் எண்ணி எதையதையோ சம்பந்தப்படுத்தியது. மனத்தை திடப்படுத்திக் கொண்டு, அதனால் தான் அக்கா சொல்கின்றேன், சதுரான பண்டிதரிடம் சென்று வருங்காலத்தை பற்றி கேட்டறிவோம் என்றாள். இளைய பிராட்டி வானத்தியை மேலும் சமாதானப்படுத்த விரும்பி, வானதி, வருங்காலத்தை பற்றி அறிய மிகவும் துடிப்பவர்களுள் என்னை விட ஆவல் உள்ளவர்கள் எவரும் இருக்க முடியாது. என் வருங்காலம் எப்படி இருக்கும் என்றறிய ஆவல் எனக்கும் தான் இருக்கிறது என்றாள். ஆமாம் அக்கா, நீங்கள் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லா நலன்களோடு இருந்தால்தானே எனக்கும் நல்லது. அதற்காகவாது நீங்கள் சதுரான பண்டிதரிடம் வர வேண்டும். ஆமாம், நீங்கள் தானே சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் வருங்காலத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. முக்கியமாக என்னை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தானே விரும்பினீர்கள் என்று வானதி கூறியதும் இளைய பிராட்டியாரால் மறுக்க முடியவில்லை. இன்பவள்ளியும் பஞ்சவன் மாதேவியும் பயணத்திற்கு ஆயத்தமாயினர். இன்பவள்ளியோடு வழக்கம் போல பஞ்சவன் மாதேவி பேசினாலும் அதில் ஏதோ மறைபொருள் இருந்தது. இதயத்திலே ஒரு திரை விடப்பட்டது. எண்ணங்களும் சொற்களும் அத்திரையை ஒவ்வொரு முறையும் தள்ளி தள்ளித்தான் வந்தன. இன்பவள்ளி எதை பற்றியும் கவலைப்படவில்லை. எதையும் தாங்கும் அளவுக்கு அவள் இதயம் வலுவோடி இருந்தது. தோன்றா துணையாயிருந்து தன் தாய் உதவுவாள் எனும் தைரியம் அவளுக்கு இருந்தது. பஞ்சவன் மாதேவியோ நேற்று இளைய பிராட்டி கூறிய ஒரு வார்த்தையை அடிக்கடி நினைத்து கொண்டாள். தஞ்சை அரண்மனையில் உள்ள ஒவ்வொருவரையும் இன்பவள்ளிக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமாமே. தஞ்சைக்கு போன பிறகு இன்பவள்ளியை யார் கவனிக்கப் போகின்றார்கள்? அந்த புறத்தை விட்டு வெளியே வர முடியாதவாறு செய்துவிடுகின்றேன் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டாள். சேடி உறுத்தி அங்கு வந்து இளைய பிராட்டியார் அவர்களை அழைப்பதாக கூறி சென்றாள். பஞ்சவன் மாதேவியும் இன்பவள்ளியும் இளைய பிராட்டியும் இருக்கும் இடம் சென்றார்கள். பொழுது நன்றாக புலர்ந்து கதிரவனின் மென்குரணங்கள் மாளிகையின் இருளை போக்க முயன்று கொண்டிருந்தன. பஞ்சவன் மாதேவியின் நடையில் இப்போது தனி கம்பீரம் இருந்தது. இன்பவள்ளி அவளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தாள். நீயும் இன்பவள்ளியும் தஞ்சைக்கு புறப்பட்டு செல்லுங்கள், நாங்கள் பிறகு வருகின்றோம் என்றாள் இளைய பிராட்டி. பஞ்சவன் மாதேவி வியப்புறவில்லை. தஞ்சைக்கு செல்ல வேண்டும் எனும் பேரார்வம் அவளை உந்தியது. இன்பவள்ளியை உடன் அழைத்து செல்ல வேண்டும் எனும் போதுதான் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. இன்பவள்ளி, தஞ்சையில் மௌனமாக இருந்து விடாதே, மாளிகை முழுமையும் சுற்றி பார்த்து தெரிந்து கொள் என்றாள் இளைய பிராட்டி. தஞ்சைக்கு அப்போது செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இன்பவள்ளிக்கு இல்லை. பஞ்சவன் மாதேவிக்கு உடனே போக வேண்டும் எனும் துடிப்பிருந்தாலும் இளைய பிராட்டியின் கவனத்தை கவர்வதற்காக, நீங்கள் வந்தால் எல்லோரும் ஒன்றாக செல்லலாம் என்று எண்ணினேன் என்றாள். இளைய பிராட்டி உடனேயே இருக்க வேண்டும் என்றுதான் இன்பவள்ளி நினைத்தாள். ஆனால் அதை எப்படி கூறுவது? அரசு குடும்பத்து தொடர்பையே விட்டுவிட்டு சென்று விடலாம் என்று ஒரு கணம் அவளுக்கு தோன்றியது. சாதாரண மக்களின் உள்ளத்தினின்று இவர்கள் உள்ளமும் செய்கையும் மாறுபட்டிருக்கும் போலிருக்கிறது என்ற எண்ணம் தோன்றிய போது அவள் மனிதரே இல்லாத இடத்திற்கு போய்விட வேண்டும் என்று நினைத்தாள். பழைய அறையில் நின்று மூன்று சிவிகைகள் புறப்பட்டன. ஒன்றிலே பஞ்சவன் மாதேவி ஏறி கொண்டாள். உடன் அவளோடு இன்பவள்ளி ஏறி அமரவில்லை. அடுத்த சிவிகையில் இன்பவள்ளியும் மற்றொரு பணிப்பெண்ணும் அமர்ந்தனர். மூன்றாவது சிவிகையில் மாளிகை பணிப்பெண்கள் இருவர் அமர்ந்தனர். சிவிகையின் முன்னே புள்ளிக்கொடி ஏந்திய வீரன் ஒருவன் குதிரை மீது ஏறி சென்றான். மாளிகையின் முன்புற வாயிலை கடந்து திரும்பிய போது இன்பவள்ளி ஒருமுறை திரையை விளக்கிக் கொண்டு மாளிகையின் மேல் மாடத்தை நோக்கினாள். வானதியும் குந்தவையும் அங்கே நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. இன்பவள்ளியின் கண்களில் ஏனோ நீர் அரும்பியது. கதிரவன் கடமையாற்ற வழக்கப்படி காலையில் உதித்தான். சற்று நேரத்திற்கு எல்லாம் காற்று எங்கிருந்தோ மெல்ல மேகங்களை கொண்டு சேர்க்க தொடங்கியது. பொழுதே புலராதது போன்ற பிரம்மை, சற்று நேரம் மரம் செடி கொடிகள் அசையாத அளவுக்கு வானமண்டலமே மௌனமாயிற்று. தஞ்சைக்கு செல்லும் சாலையில் மூன்று சிவிகைகளும் செல்வதை மறைந்திருந்த ரவிதாசனின் ஆட்கள் கண்டனர். சிவிகைகளை பின்தொடர்ந்து மக்கள் நடமாட்டமற்ற பகுதியில் எதிர்பார்த்த இடம் வரும் வரை அவர்களும் மறைந்து மறைந்து பின்தொடர்ந்தனர். ரவிதாசன் கூறியவாறு பனைமர சின்னம் பொறிக்கப்பட்ட பல்லக்கில் இருப்பவர்களை ஏதும் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து அவர்கள் வாய்ப்பு கருதி சென்று கொண்டிருந்தனர். திடீரென வானம் இருண்டதை கண்ட அந்த கூட்டத்துள் ஒருவனான மேசைக்காரன், நேற்று நம்ப ஐயா சொன்னது சரிதான், காற்று நம் துணைக்கு வரப்போகிறது என்று வானத்தை பார்த்தபடி கூறினார். உடன் இருந்த மற்றவர்கள் சிரிப்பில் அலட்சியம் இருந்தது. இப்போது காற்று வீசியது. அசையாது இருந்த மரங்கள் சடசடவென ஆடின. மேகங்கள் வேகமாக நகர்ந்தன. சூரிய ஒளி தென்பட்டது, மீண்டும் மறைந்தது. காற்று முன் எப்போதையும் விட இன்னும் பலமாக வீசியிருக்க வேண்டும். ஏன் என்றால் உயர்ந்த தென்னை மரத்தின் ஓலைகள் அசைந்தன. காய்ந்த மட்டைகள் சடசடவென முறிந்தன. என்ற சப்தம் எங்கோ கேட்டது. அது இந்த மண் உலகத்தில் எவரும் எழுப்பும் ஒளி என்று. காற்றில் அழுத்தம் அதிகமில்லா பகுதிக்கு அழுத்தம் அதிகம் இருக்கும் பகுதியினின்று பாயும் போது எழும் ஒளி. பறவைகள் கீச் கீச் என்று கூவிக்கொண்டு இங்கும் அங்கும் பறந்தோடின. காற்று வேகமாக அடித்தது, சுழன்று சுழன்று அடித்தது. அது எழுப்பிய ஒளி பயங்கரமாயிருந்தது. மரக்கிளைகள் முறியும் சப்தம் கேட்டது. காற்று புழுதியை வாரி இறைத்தது. அதன் பெயர் காற்றா? சூறாவளி என்றுதான் கூற வேண்டும். சிவிகையை சுமப்போர் மேலே செல்ல முடியாமல் திகைத்தனர். குதிரை வீரன் கண்களை மணல் மூடியது. சிவிகையை சுமப்போர் சிவிகையை கீழே இறக்கி வைத்துவிட்டு கீழே உட்கார்ந்து தலையை கவிழ்த்து கொண்டனர். எங்கோ மலமளவென பெரும் மரம் சாயும் பேரோசை கேட்டது. ரவிதாசனின் ஆட்கள் சிவிகை அருகே பாய்ந்து ஓடி வந்தனர். இரண்டாவது சிவிகையின் திரையை விளக்கினர். இன்பவள்ளியை இமைக்கும் நேரத்தில் கவர்ந்தனர். அவள் கத்த முடியாதபடி ஏதோ ஒருவித மனமுள்ள துணி அவள் முகத்தில் கிடந்தது. இன்பவள்ளியை தோளில் போட்டுக்கொண்டு திடகாத்திரமான ஒருவன் முன்வோட அவனை தொடர்ந்து மற்றவர்கள் ஓடி மறைந்தனர். காற்றின் ஓலம் சிறிது நேரம் இருந்தது. பேயாட்டம் ஆடிய மரக்கிளைகள் அமைதி அடைந்தன. கன நேரத்தில் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தை காற்றை தவிர கண்டவரேவர்? இன்பவள்ளியோடு சிவிகையில் அமர்ந்திருந்த பணிப்பின் அபூர்வமாக ஏற்பட்ட வாசனை ஒன்றை நுகர்ந்ததால் பாதி மயங்கிய நிலையில் சிவிகையில் சாய்ந்திருந்தாள். புயல் அடங்கியது. கண்ணை கசக்கிக் கொண்டு மேலேயுள்ள புழுதியை தட்டிவிட்டு கொண்டு குதிரை வீரன் புறப்பட்டான். சிவிகையை சுமப்போரையும் புறப்பட சொன்னான். சிவிகை சுமப்போர் தங்கள் பணியை மீண்டும் தொடர்ந்தனர். தஞ்சை செல்லும் பாட்டையில் அவர்கள் விரைந்தனர். இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இன்னும் வெளியிடப்படாத அத்தியாயங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்பு பதிவேற்றப்படும். நன்றி. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.